2019 மார்ச் மாத தெண்டலிதழில் ஹூஸ்டன் டெக்சஸிலிருந்து ராஜேஷ் லாவண்யா அவர்கள் எழுதியுள்ள பாசத்தின் நிறம் என்னும் சிறுகதை. பாசத்தின் நிறம் 1. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சுழீரென வீசிய கதிரவனின் ஒளி முகத்தில் பட்டதும் ஏற்கனவே சுருக்கங்கள் நிறைத்த முகத்தை இன்னும் சுருக்கி கொண்டாள் வள்ளியம்மை ஆச்சி.
எப்பா எம்புட்டு வெயிலு, சூட்டை தணிக்க இன்னைக்காச்சும் மழை வந்தா தேவல.
இவ்வளே செம்பகம், இங்கே வா புள்ள, மிளகா காய வச்சு எம்புட்டு நேரமாச்சு.
எல்லாத்தையும் அந்த ஜாடியில் அடுக்கி ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய்.
எங்க உன் புருச முனிய?
ஆச்சி, நம்ம செவலை கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு, அதான் வைத்தியரை கூட்டியார போயிருக்காக.
சரி சரி, நீ போய் சோழிய கவனி.
என்னங்க அட எங்கிட்டு இருக்கீங்க
என கேட்டுபடி உள்ளே வந்தாள் வள்ளியம்மை ஆச்சி.
எதுக்கு இப்ப ஸ்பீக்கர் கணக்கா கத்துதா? இங்கனக்குள்ளதானே இருக்கேன். என்னத்துக்கு கூப்பிட்ட?
அட என்ன ரொம்ப தான் சலிக்கிறீங்க. அடுத்த வாரம் திருவிழாவுக்கு நம்ம மக மருமக பொண்ணு மாப்பிள்ளை பேரம் பேத்தியெல்லாம் வர்றாக, நினப்பு இருக்குல்ல என இழுத்தாள்.
இல்லாம என்ன, அதுக்கு என்னப்ப?
என்னவா, 80 வருஷம் கழிச்சு பிள்ளைங்க வருது, நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கேன். நீங்க என்னடானா?
என்ன செய்யணுங்கிற?
சட்டியும் பானையும். அந்த ஏசி ரூம்ல ஏசி சரியா வேலை செய்யலை, அதை சரி செய்யணும். அப்புறம் ஜோசியரை வர சொல்லி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் பார்க்கணும். அப்புறம்
இந்தா நிறுத்து, முதல்ல அவங்க எல்லாம் வரட்டும். 10 வருஷமா இந்த வரம் அந்த வரம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. வந்தாகளா?
அது என்னமோ அந்த மகமாயி இந்த வாட்டி கண்ணை திறந்துட்டான்னு மனசு சொல்லுது. அவங்க எல்லாம் வருவாக. நம்ம மணிகண்டம் 3 மாசம் குழந்தையா பார்த்தது கண்ணுக்குள்ளேயே இருக்கான். இப்போ என்னமா வளர்ந்துருப்பான். அதுக்கப்புறம் பேரம் பேத்தி பொறப்பு எல்லாம் கடிதத்திலையும் போன்லேயும் தான். அடிபோடி இவ்வளே, அவ வரட்டும் பார்க்கலாம் என சொல்லிவிட்டு சுப்பையா பிள்ளை உள்ளே போய்விட்டார்.
சே, என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? நல்லாத்தே நினைச்சா என்ன, இந்த வயசான காலத்துல 50 பேரையும் ஒட்டுக்க பார்த்துட மாட்டோமான்னு ஏக்கந்தே.
இதை புரிஞ்சுக்கிறாங்களா என்று சலித்து கொண்ட வள்ளியம்மை செம்பகம் செம்பகம் என கூவிக்கொண்டே அடுக்குள்ளைக்கு சென்றாள்.
ஈசி செயலில் உட்கார்ந்த சுப்பையா பிள்ளை கண்களை மூடிக்கொண்டார். நினைவுகள் 15-20 வருடங்கள் பின்னோக்கி ஓடின. ராஜாவுக்கும் சுபாஷினிக்கும் 2 வயசு வித்தியாசம். படிப்பு விளையாட்டு எல்லாவற்றிலும் இருவரும் கெட்டி பரிசுகளை வாங்கி குவித்தனர். கேட்டதை வாங்கி கொடுக்க அப்பா கேட்கிறதெல்லாம் வாங்கி தராதீக, இம்புட்டு செல்ல ஆவாது என வள்ளி சொன்னாலும் காதில் வாங்கவில்லை சுப்பையா. இருவரும் காரைக்குடியிலிருந்து மதுரை சென்று கல்லூரி படிப்பை முடிக்க ராஜா கல்லூரியில் தன்னோடு படித்த உமாவையே கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்க வீட்டில் ரகளை. பின் அம்மாவின் கண்ணீரில் மங்கிய வந்தான். மீண்டும் 2 வருடம் கழித்து தான் வந்தான் மகள் சுபாஷினிக்கு. இவர்கள் டாக்டர் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிக்க அவளும் சென்னை சென்று விட்டாள். மணிகண்டன் பிரசவத்திற்கு மட்டும் வந்தாள். அப்புறம் இங்கே வசதி இல்லை என்று சொல்லி சென்னையிலேயே தங்கிவிட்டாள். அண்ணனுடன் ரொம்ப பாசம். அவன் சொல்வதை அப்படியே கேட்பவள். அதனால் அவளும் வருவதை நிறுத்தி கொண்டாள். போனில் பேசுவாள், அதுவும் வள்ளியம்மை போன் போட்டாள். சுப்பையாவின் நினைவை கலைத்தது ஆச்சியின் குரல்.
தங்க எங்க இருக்கீங்க, சாப்பிட்ட வாரியலா
என்று கேட்டுக்கொண்டே வந்தவள் அவர் கண்களில் நீர்த்துளியை கண்டவுடன்
என்ன ஆச்சுங்க என்று கலங்க, ஒண்ணுமில்ல வள்ளி, நாம நம்ம புள்ளங்களை நல்லா வளர்த்தோம், படிக்க வச்சோம், கேட்டதெல்லாம் செஞ்சோம், ஆனா நம்ம மேல அதுகளுக்கு ஏன் பாசம் இல்லாம போச்சு என்றார்.
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஏதோ இந்த காலத்து பிள்ளைங்க பாசத்தை வெளிக்காட்ட தெரியாம இருக்குக.
விடுங்க, சாப்பிட வாங்க. சாப்பிட்டு முடித்து செம்பகத்திடம் வேலை சொல்லிவிட்டு ஆச்சியும் ஐயாவும் அறைக்கு வரவும் போன் வரவும் சரியாக இருந்தது. ஆச்சி போன் எடுத்தாள். பேசியது சுபாஷினி.
அம்மா, அவருக்கு நேத்து தான் லீவு அப்ரூவ் ஆச்சு, சொன்னபடி அடுத்த வாரம் வந்துடுவோம். உடம்பு எப்படி இருக்கு?
மணிகண்டனுக்கு உங்களை பார்க்க ரொம்ப ஆசை.
சரிம்மா, அடுத்த வாரம் பார்க்கலாம்.
என்னங்க என்னமோ சொன்னீங்களே,
சுபா தான் ஃபோன் செஞ்சா கண்டிப்பா அடுத்த வாரம் வாராகலாம். நீங்க எதையோ நினைச்சிட்டு பலகாரம் செய்யணும், நிறைய வேலை இருக்கு. சரி இப்ப தூங்குங்க, சாயந்தரம் காப்பி தண்ணியோட எழுப்புறேன்.
பாசத்தின் நிறம் 2. உச்சி வெயில் வயலில் வேலை செய்பவர்களுக்கு அது. மணி 12 என்று சொல்லாமல் சொல்லிட்டு வேலையை நிறுத்திவிட்டு களத்து மேட்டுக்கு வந்தனர்.
என்ன செம்பகம், ஐயா வீட்டுல எல்லாரும் வாராகலாம்ல
என கேட்டபடி மோர் குடித்தனர். கொஞ்ச நேரத்தில் கதர் வேட்டி சட்டை சகிதம் சுப்பையா பிள்ளை வயல் பக்கம் வந்தார். எல்லோரும் வணக்கங்கய்யா என கும்பிட்டனர்.
என் முனியா, பம்பு செட்டு மக்கர் பண்ணிச்சே பிளம்பர் வந்து பார்த்தானா
என கேட்டபடி நடந்தார் பிள்ளை. நடந்தவரின் கண்ணில் காமாட்சி பட்டாள்.
என்ன காமாட்சி, பையன் என்ன சொல்றான்
என கேட்டார். அவள் கொஞ்சி கொண்டிருந்த குழந்தையை பார்த்து, புருஷனுக்கு இப்ப தேவலையா?
நல்லா இருக்காரு சாமி, நீங்க மட்டும் டவுன் ஆஸ்பத்திரியில சேர்க்கலன்னா
என இழுத்தவில்லை. அதெல்லாம் எதுக்கு, இப்போ எல்லாம் முழுகன் செயல். சரி பொறவு போய் ஆட்சிய பாரு என்று சொல்லிவிட்டு நடந்தார்.
ஆற்றங்கரை அருகில் அந்த பூங்கா போன்ற இடத்திற்கு வந்த அவரை வணக்கம் ஐயா என பிஞ்சு குரல்கள் வரவேற்றன. அவர் நுழைந்த இடம் வள்ளுவர் கல்வி பூங்கா. ஆம், பிள்ளை ஏற்பாடு செய்திருக்கும் கல்வி நிலையம். உள்ளே வந்தவருக்கு ஒரு மழலை வணக்கம் சொல்ல அந்த குழந்தையை தூக்கி கொண்டார் பிள்ளை. அதன் ஒழுகும் மூக்கை கைக்குட்டையால் துடைத்தார். பின் முனியினை பார்த்து, ராஜாத்தி அம்மா வர சொல்லு என்றார். ராஜாத்தி அம்மாவிடம், தாயே இவங்க அம்மாக்கள் எல்லாம் வயல்ல கிடந்து அல்லாடுறாங்க, அதுக்குத்தான் ஒன்ன வேலைக்கு வச்சிருக்கோம். சுத்த பத்தமா குளிப்பாட்டி பவுடர் எல்லாம் போட்டு இங்க கூட்டியார இந்த பாப்பாவுக்கு மூக்கு ஒழுகுது பாரு, அப்பப்ப கவனிக்கணும் சரியா? இதுசு இதுக்கு எல்லாம் வியாதி வைக்க இல்லாம இருந்தா தானே படிப்பு நல்லா ஏறும். ஏதாவது வேணும்னா என்னண்டா வந்து சொல்லு கேளு சரியா?
சரி நீ போ என்றார்.
பின்னர் ஏற்பாடு செய்த இந்த கோமதி டீச்சர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அதை அவர் பார்த்து கொண்டிருந்த போது பைக்கில் ஒரு இளைஞன் வந்து இறங்கினான்.
வாங்க டாக்டரே, எப்படி இருக்கீங்க
என்றார் பிள்ளை.
என்ன ஐயா டாக்டர்னெல்லாம் கூப்பிடுறீங்க, வழக்கம் போல கருப்பானே கூப்பிடுங்க. உங்க தயவுதான் படித்தேன், இப்போ டாக்டர் ஆகியிருக்கேன். நம்ம ஊருக்கே சேவை செய்யணும்னு சொன்னேன், நீங்களும் ஆஸ்பத்திரி வச்சு தாரேன்னு சொல்லியிருக்கீங்க. அது வரைக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்துட்டு இருக்கேன் என்றான்.
சரி போய் பாரு, ரெண்டு பிள்ளைகளுக்கு சளி நிற்கவே இல்லை என சொல்லி அனுப்பினார் பிள்ளை. முனியன் வந்து, ஐயா நம்ம வக்கீல் ஐயா வந்திருக்காரு என்று சொன்னான்.
வாங்க வக்கீலையா, சௌரியமா இருக்கியடா
என்றபடி நுழைந்தார் பிள்ளை. எழுந்து நின்று வணக்கம் சொன்னார் வக்கீல் பரமானந்தம்.
ஐயா நல்லா இருக்கேன், போன வருஷம் பார்த்தது, ஆச்சி சுகமா இருக்காங்களா?
என்ன திடீர்னு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க, அதுவும் நல்ல நில பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு முனியன் சொன்னான்.
ஆமா வக்கீலையா, எனக்கு இருக்கிற நிலபலம் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு தான். ஆனாலும் இந்த பள்ளிக்கூடம் ஏதோ ஓட்டு வீட்டுல நடக்குது. இப்போ கருப்பம் வேற டாக்டர் படிப்பு முடிச்சு போட்டு இங்கனையே சேவை செய்யணுங்கிறான். உமக்கு தெரியுமே நம்ம ஆச்சி பரம்பரை பரம்பரையா கைவைத்தியம் செய்யறாங்க. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கிராமத்துக்கு சேவை செஞ்சா என்னன்னு யோசிச்சேன், அதான் உங்களை கூட்டி ஆர சொன்னேன். இப்ப ஸ்கூல் இருக்கிறது என் மகனுக்கு எழுதின நிலத்துல ஒரு பகுதி, அதே மாதிரி அந்த பக்கம் என் மக நிலத்துல ஒரு பகுதியையும் சேர்த்து இந்த ஸ்கூலும் ஆஸ்பத்திரியும் கட்டலாம்னு பார்க்கேன்.
ஐயா அது உங்க பிள்ளைங்க சொத்து என வக்கீல் இருக்க,
அட நாம் சம்பாதிச்சதும் அவங்க பாட்டன் சம்பாதிச்சதும் சேர்ந்துதானே இவ்வளோ ஆச்சு, அவங்க வந்து கேட்டா பாத்துக்கலாம்.
ஏதோ ஒரு பகுதி தானே, நான் சொன்னாப்புல மாத்தி நாளைக்கு பத்திரத்தை பதிஞ்சிடுங்க. பிள்ளைங்களுக்கு மதிய உணவு நேரம், வாங்களே நீங்களும் சாப்பிட்டு போங்க.
ஓ மறந்துட்டேன், நீங்க ஐயமாரு
இங்கெல்லாம் என இழுத்த பிள்ளையை பார்த்து, ஐயா நான் பொறப்புலதான் ஐயர், ஆனா நம்ம கிராமத்துல ஒருத்தான், வாங்க பசங்க கூட சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன சொல்லி பிள்ளையுடன் உணவு கொடுத்துட்டு சென்றார் பரமானந்தம்.
வந்துட்டீங்களா, நீங்க இல்லாதப்போ நம்ம மவன் பேசினா என்னவாம், அவனுக்கு லீவு கிடைச்சிருச்சான், அவனும் வாரானா குடும்பத்தோட பேர பிள்ளைகளை பார்க்க, இப்பவே மனம் அடிச்சுக்குது. நீங்க ஸ்கூல்லயே சாப்பிட்டீங்கனாம்ல முனியன் சொன்னான்.
சரி இருங்க, புது வெத்தலை கட்டி வந்திருக்கு எடுத்தாரு.
வள்ளி கொஞ்சம் இருபுள்ள,
என்ன இப்ப வள்ளிக்கு,
அட என்ன புதுசா பாக்குறிய,
அழக ரசிக்கேன்,
அட
இதென்ன கிழவன் துள்ளி விளையாடுறது கணக்கா?
இல்லை, இந்த அகலமான குங்கும போட்டு சரிப்புமா உன் முகத்தை பார்க்கையிலே எம்போட்டு அழகா இருக்க தெரியுமா?
என்ன வந்துருச்சு இந்த மனுஷனுக்கு? எதனாச்சும் காரியம் ஆகணுமா?
வள்ளி, நான் எது செஞ்சாலும் நியாயமாத்தான் செய்வேன்னு உனக்கு தெரியுமில்ல?
தெரியும், சொல்லுங்க.
நம்ம பள்ளிக்கூடத்து நிலத்தையும் அதுக்கு அந்தாண்ட இருக்கிற மவளோட நிலத்துல பாதியையும் பெரிய பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் கட்டுறதுக்கு அவர் சொல்லி முடிக்கும் தாராளமா எழுதி வையுங்க. உங்க மனசு எனக்கு தெரியாதா? இதையெல்லாம் என்னன்னு சொல்லணுமா என்ன?
அது மட்டுமில்ல வள்ளி, உன் கை வைத்தியம் உன்னோட போயிடக்கூடாது. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு ஓடுறாங்க, எம்பூட்டு பணம் செலவாகுது. ஆனா உங்க பரம்பரை கை வைத்தியம் எவ்வளோ பேரை குணப்படுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால உன் வைத்தியம் பலருக்கு பயன்படணும். அதே மாதிரி கருப்பனும் டாக்டர் ஆயிட்டான், அவன் வைத்தியமும் சேர்ந்து நம்ம கிராமத்துக்கு பயன்படுமே. அதான் என்ன சொல்லுக?
சரிங்க, நீங்க எது செஞ்சாலும் நான் கூட நிப்பேனுங்க. தைரியமா செய்யுங்க, மகமாயி பார்த்துப்பா.
இருங்க, வெத்தலையும் மோரும் கொண்டாறேன். செம்பகம், அந்த திப்பிலியை இடிச்சியா? முனியா, அந்த காய வச்ச தூதுவளை இலங்கலை எங்கனை கொண்டா?
முனியன் செம்பகம் இன்னும் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்க கருப்பனின் தங்கை பொன்னி ஒரு பேனா புத்தகம் சகிதம் வெள்ளியம்மை அருகில் உட்கார்ந்திருந்தாள்.
ஏ பொன்னி, சொல்றத ஒழுங்கா புரியுற மாதிரி எழுதுறியா? இருமலுக்கு தூதுவளை பொடியும் திப்பிலி பொடியும் தேனில் குழைத்து என வள்ளியம்மை சொன்னதை எழுதினாள் பொன்னி.
ஆச்சே என்று குரல் கேட்டு பேச்சை நிறுத்தினாள் வள்ளியம்மை. கருப்பா, வா வா, நல்லா இருக்கியா?
ஐயா 2 லட்சம் வாங்கியார சொன்னாக, அதுக்கு உன்ன அனுப்பிச்சாங்களா?
நீ டாக்டரு என சொல்ல,
இல்ல ஆச்சி, கணக்கு புள்ளதான் கிளம்பினாரு,
அதே பைக்கில் போய் வாங்கியாரேன்னு வந்தேன். அப்படியே பொன்னி ஒழுங்கா எழுதுறாளான்னு தெரிஞ்சுக்க வந்தேன்.
அவ எழுதுறதையெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தணும், அதெல்லாம் செய்யத்தான் ஐயா 2 லட்சம் வாங்கி வர சொன்னாக.
சரி இரு. ஏ செம்பகம், ஏ செம்பகம், தம்பிக்கு இளநீ கொடு.
நீ இளநீ குடி, நான் போய் பணம் கொண்டாறேன். திரும்பி வந்த வள்ளி, இந்தா பணம், இது உனக்கு.
ஆச்சி, எனக்கு எதுக்கு என தடுமாறினான் கருப்பன்.
அது பொன்னி வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, கழுத்துல காதுல ஒன்னையும் காணோம்.
நம்ம ஆச்சாரிய அனுப்புறேன், எதனாச்சும் செஞ்சு போடு. நானே போட்டுருவேன், ஆனா அண்ணன் போட்டான்னு அது சந்தோஷப்படும்ல.
அதான் சரியாப்போ என்ன சொன்ன ஆச்சியை கண்ணீர் மல்க பார்த்தான் கருப்பன்.
பணத்துடன் வந்த கருப்பனிடம்,
என்ன கருப்பா, பொன்னி ஒழுங்கா வேலை செய்கிறாளா என சிரித்தபடி கேட்டார் பிள்ளை.
அதை பார்க்கத்தானே போன,
அதெல்லாம் ஆச்சு பார்த்துக்குவா, கவலைப்படாத.
சரி, கம்ப்யூட்டர் ஏதோ சொன்னியே, அதுக்கெல்லாம் இந்த பணத்தை வச்சுக்கோ. நாளைக்கு பேங்க் மேனேஜர் வராரு, அவர் கட்டணம் கட்ட லோன் பற்றி சொல்லுவார். நீ கம்ப்யூட்டர் அப்புறம் மருத்துவ சாமான் எல்லாத்துக்கும் இந்த பணத்தை வச்சுக்க. அப்புறம் முனியனோட போய் பிளாஸ்டிக் டப்பா நிறைய வாங்கிட்டு வந்துரு, ஆச்சி மருந்தெல்லாம் போட்டு வச்சுக்க வசதியா இருக்கும்.
கணக்கு பிள்ளை சிவராமன் அங்கே நின்றிருந்தார்.
கணக்கு, நீங்க பேப்பர்ல டீச்சர் நர்ஸு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்து விளம்பரம் கொடுத்துருங்க. நம்ம ஸ்கூலுக்கும் டீச்சர் வேணும், ஆஸ்பத்திரிக்கு நர்ஸு தேவை.
உடனே கணக்கு பிள்ளை, ஆஸ்பத்திரி இன்னும் கட்ட ஆரம்பிக்கவே என சொல்ல,
தெரியும் கணக்கு, முதல்ல இங்கேயே சின்னதாக வச்சுக்கிட்டோம், கட்டடம் பாதி முடியும் போது அங்கே மாற்றிக்கிட்டோம், சரியா என்றார்.
சரி என்ற கணக்கு அங்கேயே நின்றிருந்தார்.
என்ன கணக்கு என கேட்ட பிள்ளையை கண்ணீருடன் கட்டி கொண்டார் கணக்கு.
என்னாச்சு கணக்கு?
உங்கள் நல்ல மனசு யாருக்கு வரும்? இந்த கிராமத்தில் முக்கால்வாசி நிலம் உங்களது, ஏதோ தடபுடலா வாழாமல் இப்படி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சி அதை செய்யவும் செய்யலீர்களே.
செய்ய முடியாதபடி அந்த ஆண்டவன் வச்சிருக்கான்.
செய்தோம், அவ்வளவுதான் கணக்கு. நம்ம ஊரில் இல்லாதத நாம தான் கொண்டாடணும்
என்று முடித்து விட்டார் பிள்ளை. பாசத்தின் நிறம் 4. காரிலிருந்து இறங்கிய தன் பிள்ளைகளை பார்த்ததில் வள்ளியம்மைக்கு சந்தோஷம் தாழவில்லை. ஓடி சென்ற ராஜாவை கட்டி கொண்டு பின் உமாவை சுபாஷினியை என அரவணைப்பு தொடர்ந்தது. வாசற்படியில் நின்றிருந்தார் பிள்ளை. மணிகண்டன் பெரியவனாக வளர்ந்திருந்தான். அவன் பிள்ளையிடம் வந்து, ஹலோ தாத்தா என்றான். அவரும்,
ஹலோ, ஹவ் ஆர் யூ
என்றார். ஃபைன் என்று சொல்லி காரிலிருந்து சாமானை எடுக்கச் சென்றான். ஆச்சி ஒவ்வொரு பேரப்பிள்ளையாக கொஞ்சம் முடித்து திரும்பினாள். வாசலில் நின்றிருந்த கணவனை பார்த்தாள். உடனே தன் மகனிடமும் மகளிடமும், ஏ ராஜா சுபா, போய் ஐயாவை பாருங்க என்று ஜாடையாக சொன்னாள். அப்பா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டு பிள்ளையிடம் வந்தனர் இருவரும். நல்லா இருக்கேன், இதுதான் உங்கள் பேரனும் பேத்தியும் என ராஜா தன் பிள்ளைகளை காட்டினான். மணி உங்ககிட்ட பேசியிருப்பானே என சுபா கேட்டாள். பின்னர் வந்த மாப்பிள்ளை பிள்ளையின் காலில் விழ, என்ன மாப்பிள்ள இதெல்லாம் எதுக்கு என கட்டி கொண்டார் பிள்ளை. மருமகள் உமாவும் வள்ளியும் பேசியபடி வீட்டினுள் வந்தனர். உமா பிள்ளையிடம் குசலம் விசாரித்தாள். எல்லோரும் குளித்து டிஃபன் சாப்பிட்டு முடித்த பின் வழக்கம் போல பிள்ளை ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடியானார். முனியன் வந்து, நம்ம டாக்டர் அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுட்டாராம், சொல்ல சொன்னாரு என்றான். அது கம்ப்யூட்டர் இல்லடா, கம்ப்யூட்டர். சரி வா போகலாம் என்றவரிடம், என்ன கம்ப்யூட்டர் என கேட்டபடி வந்தான் ராஜா. உடனே முனியன், ஐயா நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் என இழுக்க ராஜா, என்னது ஸ்கூலா, ஓ மை காட், சரி நானும் வரேன், ஹே மணி வா தாத்தாவோட போயிட்டு வருவோம் என்று சொல்லி தன் மருமகனையும் சேர்த்து கொண்டான். ஸ்கூலுக்குள் நுழைந்ததும், நைஸ் லொக்கேஷன் என்றான் ராஜா. இது ஸ்கூலா, என்னது ஓட்டு வீடு மாதிரி இருக்கு என சிரித்தான் மணி. உள்ளே வந்ததும் குழந்தைகள் எல்லாம் எழுந்து வணக்கம் சொன்ன பின் படித்து கொண்டிருந்த திருக்குறளை தொடர்ந்தார்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. பிள்ளை ராஜாவை பார்க்க ராஜா வேறு பக்கம் பார்த்தான். ராஜாத்தி அம்மாள் வந்து வேண்டியவற்றுக்கான லிஸ்டை கொடுத்து விட்டு போனாள். கருப்பன் வந்து, ஐயா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு, அத்தியாவசியமான மெடிக்கல் சாமான்கள் எல்லாம் வாங்கியாச்சு, இதுவரைக்கும் பொன்னி எழுத்தை கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி ஏற்றியாச்சு என்று அடுக்கி கொண்டே போக வியப்பாக பார்த்தான் ராஜா. பிள்ளை குறுக்கிட்டு, சரி டாக்டர், வீட்டிலேருந்து அந்த மருந்து பொடியெல்லாம் கொண்டு வந்து அடுக்கிக்கோங்க, பேங்க் மேனேஜர் வர்ற நேரம் கணக்கையும் வக்கீலையும் வர சொல்லு என்றார். நடப்பது ஒன்றும் புரியவில்லை ராஜாவுக்கு. சரி கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வருவோம் என்று மணியையும் கூட்டிக் கொண்டு போனான். உள்ளே குழந்தைகள் படிப்பதையும் பின்னால் ராஜாத்தி அம்மாளும் சில பெண்களும் சமைப்பதையும் பார்த்துவிட்டு வெளியே வந்தான். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கு மாமா என்றான் மணி. ஆமாண்டா, இந்த ஆற்றுல எப்பவும் தண்ணி இருக்கும், அதான் இந்த ஊர் பச்சை பசேலன்னு இருக்கு என்றான் ராஜா. நீ இங்கே தான் பிறந்தியா மாமா என்று மணியின் கேள்விக்கு ஆம் என்று பெருமிதமாக தலையாட்டினான். இப்போ இங்கே இருக்க உனக்கு பிடிக்கலையா என கேட்ட மணிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேச்சை மாற்றினான். இருவரும் ஸ்கூலுக்கு ஒட்டியிருந்த இன்னொரு பகுதிக்கு சென்றனர். அங்கே மேசை கணினி மற்றும் கண்ணாடி அலமாரிகளில் மருத்துவ சாமான்கள் இருந்தன. கணினி அருகே இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை திறந்தான் ராஜா. அதில் இருமலுக்கு திப்பிலி ஒரு ஸ்பூன், தூதுவளை ஒரு ஸ்பூன், தேனில் குழைத்து என இருந்தது. ஆஸ்பத்திரியில் இது எதுக்கு என யோசித்தபடியே மீண்டும் அப்பா இருந்த அறைக்கு வர, அங்கே கணக்கும் வக்கீலும் இருந்தனர். கணக்கு கொஞ்சம் சத்தமாகவே, ராசா எம்பூட்டு நாளாச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்கீங்க, 8 வருஷம் இருக்கும்ல, எப்போ வந்திய, பொஞ்சாதி பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்களா, இது ஆறு அம்ப பையனா என்றதும், இல்லை கணக்கு, இது சுபாவோட பையன் மணிகண்டன், ஆத்தி நம்ம சின்னம்மா பையனா, வருஷம் ஓடுது, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி என்றார். வக்கீல் பரமானந்தம் குசலம் விசாரித்த பின் ராஜா அவரை ஒரு ஓரமாக இழுத்து கொண்டு போனார். என்ன நடக்குது வக்கீல் சார், ஆமாம் அப்பா எப்போ ஸ்கூல் ஆரம்பித்தார் என கேட்ட ராஜாவை ஏற இறங்க பார்த்தார். ஆமாம் நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போயிட்ட, இந்த பக்கம் தலை வச்சு படுக்கலை, என்னதான் பெரிய மனுஷர்னாலும் சும்மாவே எப்படி இருப்பார், ஒரு நாள் என்கிட்ட வயலில் வேலை செய்கிற பொம்பளைங்க பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் அமைச்சு கொடுக்கணும்னார், அப்படி ஆரம்பித்தது தான், ஏற்கனவே ஊரில் பாதி பேர் உங்கள் அப்பா பணத்தில் தான் படிக்கிறாங்க, அதில் ஒருத்தந்தான் கருப்பான், அவன் டாக்டருக்கு முடிச்சுட்டு மதுரையிலேயே டாக்டர் வேலையில் சேராமல் இங்கே வரணும்னு பிடிவாதம் செஞ்சான், அதான் ஐயா இந்த ஆஸ்பத்திரியெல்லாம், உங்கள் அம்மா எப்போ ஏற்பட்ட மருத்துவ பரம்பரை தெரியுமா, அவங்க முப்பாட்டனாரெல்லாம் சித்தர் கூட சேர்ந்து மருத்துவம் கற்றுக்கிட்டவங்களாம், அதான் அதையும் இங்கிலீஷ் மருத்துவத்தையும் சேர்த்து இந்த ஊருக்கு சேவை செய்யலாம்னு இதெல்லாம் பண்ணுறார். சரி சரி உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் 10 நாள் இருந்துட்டு போக போகிறீங்க, அப்புறம் உங்கள் நிலத்தில் பாதியும் உங்கள் தங்க நிலத்தில் பாதியும் இந்த வேலைக்கு எழுதி வச்சிருக்காரு என்றதும் ராஜா, அப்படியா என கொஞ்சம் குரலை உயர்த்த, உடனே ராஜா இது பட்டணம் இல்லை, எல்லாத்துக்கும் குரல் ஒசத்துறதுக்கு அந்த நிலத்துக்கு ஈடா அவர் நிலத்திலேருந்து மாற்றி எழுதி வச்சிட்டாரு. உங்க ஐயாவை பற்றி அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சிருக்க நீ, சரி சரி வா உள்ளே போவோம் என்றார். உள்ளே வந்தவர்களை பார்த்து பேங்க் மேனேஜர், ஓ வக்கீல் சார், ஐயா கிட்ட எல்லாம் பேசிட்டேன், அந்த பத்திரத்தை கொடுங்க என கேட்க உடனே தன் பையிலிருந்து அந்த பத்திரங்களை கொடுத்தார். சரிங்க ஐயா, நாளைக்கு பேங்க்லேருந்து செக்கு பாஸ் ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். கருப்பன் பிள்ளையிடம், ஐயா மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரியில் பேசுதேன்னு சொல்லியிருந்தீங்களே, என ஏதோ சொல்ல, ஆமாம்ல இதோ இப்பவே பேசிடலாம் என எழுந்தார். கணக்கு ஏதோ யோசனையுடன் பிள்ளைக்கு பின்னாலே சென்று விட்டார். வக்கீல் ராஜாவிடம், வீட்டுக்குத்தானே போற, வா காலாரம் நடந்து போவோம் என சொல்லி ராஜாவையும் மணியையும் அழைத்து வந்தார். வழியில் மீண்டும் பாடசாலையில் குழந்தைகள் படிக்கும் சத்தம். ஒரு குழந்தை மட்டும் ஸ்லேட் குச்சியுடன் சும்மா இருக்க மணி அதன் அருகே போய் கையை பிடித்து எழுத வைத்தான். மணி அங்கிருக்க ஆற்றங்கரை பக்கம் இருந்த அந்த பாதையில் வக்கீலும் ராஜாவும் நடந்தனர். பேங்க் மேனேஜர் என ராஜா கேட்கும் முன் வக்கீல் சொன்னார், ஐயா தன் நிலப்பத்திரத்தை வச்சு பேங்க் லோன் வாங்குறாரு, இந்த இடத்துல ஒரு ஸ்கூலும் மீடியம் ஆஸ்பத்திரியும் கட்டுறதுக்கு. ஸ்கூல் எல்லாம் நீங்க போனப்புறம் ஆரம்பிச்சது, ஆனா இந்த ஊரு எவ்வளவு நல்லா இருக்குன்னா அதுக்கு உங்க அப்பா தான் காரணம். அவரும் அவங்க அப்பாவும் தரிசா இருந்த பூமிய பொண்ணா மாத்துனாங்க, ரா பகலா வேர்வை செஞ்சு உழைச்சாங்க. நீங்க படிக்கும் காலத்துல கூட உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாம வளர்த்தாங்க. ஆச்சி மகராசி ஐயாவுக்கு பலமா வந்து சேர்ந்தாங்க. ஊர்ல கரண்ட்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஐயா தான் காரணம். இங்கே மெடிக்கல் வசதி ரொம்ப கம்மி, எல்லாத்துக்கும் மதுரைக்கு தான் போகணும். நடுவில் ரெண்டு உசுறு போயிடுச்சு, ஐயாவும் பல டாக்டரை கொண்டாந்து பார்த்தாரு, ஆனால் வசதி பத்தாது அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. ஓட்டு கேட்க வர அரசியல்வாதிகள் எல்லாம் வாக்குறுதியோடு சரி, அதான் ஐயாவே ஒரு ஆஸ்பத்திரி கட்டலாம்னு அதான் மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரியோடு பேசுகிறாரு. நீ பெரிய படிப்பு படித்த, உங்கள் வீட்டு மாப்பிள்ளையோ டாக்டரு, என்ன பிரயோசனம், நீங்கள் என்ன இங்கேயாவா இருக்க போறீங்க? ஆனால் ஒன்று, நம்ம ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை விட இந்த ஊருக்கு தெரிஞ்சது ரொம்ப அதிகம். சரி தம்பி, சாயந்தரம் திருவிழாவில் பார்க்கலாம் என்று சொல்லி புறப்பட்டார் வக்கீல். மணியுடன் வீட்டில் நுழைந்தான் ராஜா. அங்கே சுபா, உமா, அம்மா, பேரன், பேத்திகள் எல்லோரும் வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். ராஜாவை பார்த்ததும் சுபா, அண்ணே விஷயம் தெரியுமா, அம்மா கல்யாணம் கட்டிட்டு வந்தப்ப இந்த ஊர்ல ரெண்டு வீட்டில் தான் கரண்ட் இருந்துச்சான், நம்ம ஐயா தான் ஊருக்கே கரண்ட் கொண்டாந்தாராம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு பேசிக்கொண்டே போனாள். அப்பா வந்தார். இருவரும் சாப்பிட்ட பின் செய்ய ஓய்வுக்கு பிறகு எல்லோரும் திருவிழாவுக்கு தயாரானார்கள். வேட்டி சட்டை சகிதம் வெளியே வந்தார்கள் ராஜாவும் மாப்பிள்ளையும். இவர்கள் வரவுக்காக கோயிலில் ஊரே காத்திருக்க பெண்கள் கொண்டு வந்த வாழைப்பூ விளக்குகளை சாமி முன்னாடி வைத்து திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றினார்கள். பெண்கள் ஆற்றில் தீபங்களை விட தலைப்பாகை கட்டி பிள்ளைக்கு முதல் மரியாதை செய்தனர். ஆச்சியும் பிள்ளையும் பிரசாதம் வாங்கி கொண்டனர். ராஜா கோயிலை சுற்றி கொண்டிருந்த குடும்பத்தை பார்த்தான். மாப்பிள்ளையின் கையில் பிடித்து இழுத்து கஞ்சாடை செய்ய இருவரும் கோவில் வடக்கு கோபுரம் பக்கம் நின்று பேச ஆரம்பித்தனர். பாசத்தின் நிறம் 5. திருவிழா முடிந்து வீடு திரும்பியவர்களுக்கு தடபுடலான விருந்து செம்பகம் பார்த்து பார்த்து பரிமாறினாள். சாப்பாடு முடிந்ததும் எல்லோரும் கூடியிருக்க ராஜா உள்ளிருந்து பழைய போட்டோ ஆல்பங்களை கொண்டு வந்தான். ஒவ்வொரு படமாக பார்த்து அதை பற்றிய கதைகளை பேசி மகிழ்ந்தனர். பின்னே வள்ளியம்மை கல்யாண ஆல்பத்தை பார்த்ததும் ஆச்சிக்கு வெட்கம். அத்தை நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க, அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி என்ற உமாவை பார்த்து போடிவிழ என சொல்ல, அட எங்கள் அப்பாருக்கு என்ன குறைச்சல், அவரும் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்காரு என்றாள் சுபா. தாத்தா மெதுவாக சிரித்தார். செம்பகம் பால் கொண்டு வர எல்லோரும் பால் குடித்து அப்படியே தூங்கிய பிள்ளைகளை ராஜாவும் மாப்பிள்ளையும் படுக்கையறையில் போட்டுவிட்டு வர ஆச்சியும் பெண்களும் உள்வேலையாக அழுக்களுக்கு போனார்கள். ராஜாவும் மாப்பும் மட்டும் பிள்ளை பக்கத்தில் நின்றிருக்க, என்ன மாப்பிள்ள ஊர் சுற்றி பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா என கேட்ட பிள்ளையிடம், ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, அதை விட அத்தையையும் உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற அவரை தலையை தூக்கி பார்த்தார் பிள்ளை. பா என்றான் ராஜா. வந்ததிலிருந்து ஓரிரு வார்த்தைக்கு மேல் பேசிக்கொள்ளவில்லை அப்பாவும் மகனும். இப்போ அப்பா என்றதும் நிமிர்ந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றதும் பிள்ளை ஏதோ புரிந்த மாதிரி, என்ன உங்கள் நிலம் பத்தியா என கேட்க, இல்லேப்பா உங்கள் நிலம் பத்தி என வியந்தார் பிள்ளை. இந்த ஊரை இவ்வளோ செழிப்பாக ஆக்குனது நீங்களும் தாத்தாவும். அது மட்டும் இல்லாமல் சத்தமில்லாமல் பல வேலைகள் பார்த்துருக்கீங்க. இப்போ ஸ்கூலும் ஹாஸ்பிட்டலும் கட்டுறீங்க, அதுக்கு உங்கள் நிலத்தை வச்சு லோன் வாங்க போகிறீங்க. வக்கீல்கிட்ட பேசினியா என கேட்டவரை, யாரோ சொன்னாங்க, அதை விடுங்க, நாங்கள் ஏதோ ஒரு வேகத்தில் ஊரை விட்டு போயிட்டோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஊருக்கும் சேர்த்து உழைச்சிக்கீங்க, இப்போவும் உழைக்கிறீங்க. நாங்கள் இருக்கிற சென்னையில் 55 வயசுலேயே வாசலை ஈசி சேரில் பேப்பர் படிக்கிறதுக்கு தான் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் இப்போவும் என சொல்லி கொண்டிருந்தவரை தடுத்தார் பிள்ளை. என்ன சொல்ல வர? நானும் மாப்பிள்ளையும் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க வேண்டாம், அந்த பணத்தை நானும் மாப்பிள்ளையும் தரோம். அது மட்டும் இல்லை, மாப்பிள்ள சென்னையில் பெரிய டாக்டர், அதனால் அவர் மாசத்தில் 15 நாள் இங்கேயும் மீதி நாள் சென்னையிலையும் இருக்க போகிறதா முடிவு பண்ணியிருக்காரு. கருப்பன் இப்போத்தானே டாக்டர் படிச்சிருக்கான், மதுரை ஆஸ்பத்திரியில் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் இருக்காராம். அவர் இங்கே வந்து வேலை பார்க்க ரெடின்னு சொல்லியிருக்கார். நாளைக்கு நானும் மாப்பிள்ளையும் போய் பார்த்துட்டு அந்த ஆஸ்பத்திரியோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அதே போல் ஆம்புலன்ஸ் வாங்குவது எல்லாத்தை பற்றியும் பேசிட்டு வர்றோம். தான் காண்பது கனவா நனவா என்று நினைத்தார் பிள்ளை. அது மட்டும் இல்லைப்பா, நான் ப்ரெஸ் தானே வச்சிருக்கேன், இனிமே ஸ்கூல் புக்ஸ் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் பேடு எல்லாமே நம்ம பிரிண்டிங் தான். உமாவும் சுபாவும் ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு ஃபார்மேட்டில் வர்ற வரைக்கும் இங்கே அடிக்கடி வந்து பார்த்துப்பாங்க. நீங்கள் செய்கிற இந்த சேவையில் எங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்கப்பா. ஆமாம் மாமா, யூ ஆர் ரியலி கிரேட். இனிமே என் மெடிசின் இந்த ஊருக்கு பயன்படும். ராஜா வாஸ் வெரி இமோஷனல் டுடே, என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். சைனீஸ் வைத்தியத்தில் அக்கு ப்ரெஷர் அக்கு பங்க்சர் இதெல்லாம் கூட ஆஸ்பத்திரியிலே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அத்தையோட கை வைத்தியமும் சேர்த்து செய்யணும்னு நீங்கள் நினச்சது பிரில்லியன்ட் ஐடியா. ஹேட்ஸ் ஆஃப் மாமா. வீடு என்பது ஆலயமாவது ஒவ்வொருவரின் எண்ணத்தை வைத்துத்தான் என்று எப்போதோ படித்ததை நினைத்து ஆனந்தமாக சிரித்தார் பிள்ளை. ரொம்ப நாளுக்கு பின் மனம் விட்டு சிரிக்கும் கணவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் வள்ளியம்மை ஆச்சி. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.